இந்த வானப்பிரசத்தில் சொல்லுவார்கள், ரிட்டையர்ட் லைஃப்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிகளை குறைத்து, உங்களுடைய தொழில் முறை ஊதியங்களை விட்டு, உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு குறைத்து, மற்றும் இந்த நேரத்தில்தான் வருத்தங்கள் வரைய தொடங்குற காலம், உங்களுடைய உடம்பை உங்களுடைய இதுகளை பேணி, அதே நேரம் இந்த நேரத்திலே கொஞ்சம் பொறுப்புகள் குறைவாக இருப்பதனால உங்களுக்கு விருப்பமான கோயில்கள் ஜல யாத்திரைகளுக்கு போய் வழிபட்டு அப்படி செய்யலாம். இந்த வானப்பிரச லைஃபிலே இன்னொரு விடுமுறையும் இருக்கின்றது, அதாவது கணவன் மனைவியர். நாங்கள் சில வேலைகளை பார்க்கிறோம், கணவன் மனைவி உறவும் சில வேலைகளிலே வலும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அதாவது உங்களுக்கு விருப்பம் என்றால் மனைவி தனக்குரிய பிள்ளைகளுடைய போய் தங்கிக் கொள்ளலாம், கணவன் புறம்பாக போகலாம், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்தும் இருக்கலாம் என்ற. இப்ப எல்லாம் எத்தனை விவாகரத்துகள் நாங்கள் பார்க்கிறோம் கனடாவிலே, ஊரிலே திருமணம் முடித்து பிள்ளைகள் கல்யாணம் செய்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கண்டவர்கள் கனடாவுக்கு வந்தவர் விவாகரத்து எடுப்பதை பார்க்கின்றோம். பொருளாதார காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஒன்றாக இருந்து வாழ முடியாத நிலைமை இருக்கிறது. அப்ப அதற்கும் குறைந்த வானப்பிரசல சொல்லி இருக்கிறது. இதுல ஒன்று சொல்வார்கள், ரெண்டு விதமான வானப்பிரசம், ஒன்று சபத்தினீகம், மற்றது விபத்தினீகம். சபத்தினீகம் என்றா பத்தினியோடு சா என்றா சமேதராக, விபத்தினீகம் என்றால் பத்தினியே தன்னுடைய பிள்ளைகள் அல்ல இவருடைய பொறுப்பிலே அவருடைய விட்டுவிட்டு தன்னுடைய பாட்டில தன்னுடைய இதை பார்த்துக் கொள்வது. இப்படி இரண்டு பேருக்கும் அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கின்றது இந்த கட்டுக்கல். அதாவது திருமணம் வந்த முறிந்து விட்டு அல்ல கணவனை, ஆனாலும் ஒரு ஒரு ஸ்பேஸ், they need their space என்றது இருக்கின்றது
இல்லையா.
பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து முடிந்து விட்டது, பொறுப்பு முடிந்து விட்டது, இன்னும் இதே நாலஞ்சு பேருக்குள் ரெண்டு பேரும் இருந்து பிணங்கிக் கொண்டிருக்க தேவையில்லை, கொஞ்சம் ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும் என்றால் அவருடைய நிலைப்படி எடுத்துக் கொள்ளலாம். அந்த இதுவும் வானப்பிரசத்திலே இருக்கின்றது. அடுத்ததுல வந்து சன்னியாசம், அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இதுல நீங்கள் உங்களுடைய ஆத்ம நலம், உங்களுடைய ஆத்ம சிந்தனை, உங்களுடைய ஆத்ம சாதனைகளுக்காக தீவிரமாக போய் தனிமையாக இதிலே குடும்ப உறவுகள் இருந்து முற்றாக விடுபடுகின்றன. இதிலேயும் ஒரு இது வருகிறது, சன்னியாசியை பாதுகாக்கின்ற பொறுப்பு. அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தவர்களை எப்படி மற்றவர்கள் ப்ரொவைட் பண்ணி பாதுகாத்தார்களோ, இந்த சன்னியாசிக்கு ப்ரொவைட் பண்ணுகிற பொறுப்பும் சமூகத்துக்கு தான் இருக்கின்றது. அவருடைய உணவு உடை உறவுகளை பார்த்துக் கொள்ளுகின்ற பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கின்றது. அதாவது ரெண்டு பேருக்குத்தான் பிச்சை எடுப்பது அதிகாரம் இருக்கின்றது. ஒன்று பிரம்மச்சாரிகள், பிச்சை எடுத்தும் கற்பனை கல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தும் கற்பனைகள், இதெல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு அந்த மாணவ பருவத்திலே அது
பொருந்தும்.
அது ஒன்று, அந்த காலத்திலேயே குருகுலத்தில் இருந்தவர்களை சில போல குரு அனுப்புவார், அவர்கள் ஊரிலே போய் பிச்சை எடுத்துக்கொண்டு வருவார்கள், தானியம் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து குரு பத்தினியிடம் கொடுத்து வருவார்கள். அப்ப அவர்களுக்குரிய பொறுப்பு சமூகத்திலே இருக்கின்றது. சன்னியாசிகளுக்கும் அதே மாதிரியாக இருந்து பிச்சை எடுக்கலாம், அந்த தன்மை இருக்கின்றது. பட்டினத்தார் பாடலிலேயே வருகின்றது, அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த இறப்பது தன்மை போன சொன்ன மாதிரி அறுதொழிலோர் அந்தனர்களுக்கு ஆறு தொழில், அவர்களுக்கும் இந்த இரத்தல் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் முழு நேரம் ஃபுல் டைம் ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸில் இருக்கும் பொழுது மாத்திரம் ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், மற்றது ஈதல் என்ற ஐந்து தொழில்களுடன் இரத்தல் என்ற தொழிலும் அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த எக்ஸெப்ஷன். இந்த நாலு ஆச்சிரமங்கள் இருக்கின்றன. இந்த நாளை விட ஒருவருடைய வாழ்க்கையிலே வேறு ஏதாவது நிலையை சொல்ல முடியுமா? நாங்கள்
சொல்ல முடியாது என்று தான்
சொல்ல முடியாது. இதை விட ஐந்தாவது சொல்ல முடியாது. அப்ப இந்த நாலு நிலைகள் வாழ்க்கையிலே தனி மனிதனுக்கு நாலு பகுப்புகள் சமூகத்திலே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வரையறைகள், கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். அதை வரையறுத்து சொல்வது வருணாச்சிரம தர்மம். இது இந்துக்களுக்கு மட்டும் உரியதல்ல, பல பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பழனவாத இந்துக்களுக்கு உரியது. இப்ப எல்லாம் மாடர்ன் ஹிந்துஸ், நாங்கெல்லாம் மாடர்னாக்கள், நாங்கெல்லாம் வி டோன்ட் பிலீவ் இன் திட், வி டோன்ட் ஃபாலோ திஸ் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுப்பு இந்துக்களுக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் என்று எல்லா நாட்டினர் இருக்கும். இது அமெரிக்காவா இருந்தால் என்ன, நீங்கள் இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துக்கும் இந்த சமூக பகுப்பு முறைகளும் இந்த தனி மனித பொறுப்பு கடமைகளும் இந்த நிலைகள் பொருந்தும். இந்த வர்ணாச்சிரம தர்மா திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனி சொசைட்டி இன் எனி பிளேஸ் அட் எனி கிவன் டைம். ஆணவடியாத்தான் இந்த வர்ணாச்சிரம தர்மா சொல்றது இஸ் எ யூனிவர்சல் தர்மா. அதாவது உலக தர்மம் என்பது இது. ஆனால் இதுதான் மேலான தர்மம் என்பதல்ல, இதற்கு மேலானது இருக்கின்றது. இது அவரது கடமையை, அவரவர் வேலையை அவரவர் செய்து மற்றவர்களுக்கு தொந்தரவு. இவர்கள் இதுல பார்த்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி பெரிசாக சொல்லி இருக்காரு. ஆனால் மற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையை சொல்லுகின்றது. இதில் செய்கின்ற பெரிய உதவி ஒவ்வொருவரும் தன் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் வாழ்வது, இது ஒரு ஹார்மோனியஸ் சொசைட்டிக்கு உரிய தர்மம், உலகளாவிய தர்மம். எங்கும் எப்பொழுதும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கும் பொருத்தமான தர்மம் இதுதான் வர்ணாசிரம தர்மம். இதுதான் இந்து மதம் சொன்ன வர்ணாசிரம தர்மத்தின் விளக்கம். இதே கேள்விகள் இருக்கின்றன.
இங்கே நாவலருடைய கடப்பாடு என்ன என்பதை நீங்கள்
நான் சொல்லுகிறேன். அதாவது இது உலக தர்மம் என்று சொன்னோம். இதிலே வந்து ரெண்டு விஷயம், ஒன்று ஒருவருடைய நிலையை பொறுத்து அவருக்கு கனம் பண்ணுவது ஒன்று இருக்கின்றது, ரெஸ்பெக்ட் இருக்கின்றது. அதாவது சன்னியாசிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கின்றது, அது ஒரு ரெஸ்பெக்ட், அது வேறு. ஆனால் எல்லாரையும் இந்த மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். இந்த மனிதரை மனிதர் இழிவு செய்கின்ற தன்மை இருக்கின்றது, அது மனிதன் புகுத்தியது. அது ஆதி காலத்திலேயும் இருந்திருக்கின்றது, அது மனிதன் புகுத்தியது. இந்த வர்ணாசிரம தர்மத்திலே இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது. ஏன்னா எல்லாரும் அந்த வாழ்க்கை நிலைக்கு தன் நிலையிலே அதை செய்து கொண்டு வர வேண்டும். அவருக்கு தெரியும் அவருடைய சூழ்நிலை என்ன, அவருடைய கடப்பாடுகள் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன தெரியும். அவருக்குரிய தொழில் முறைக்குரிய வகுப்புகள் அங்கேயே ஏற்கனவே அவருக்கு ப்ரொவைட். இப்போ மாதிரி நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்திலே நாங்கள் ஏழுவல் படித்து 16-18 வயசு வரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன படிக்க போகின்றோம். 18 வயது வரைக்கும் படிக்காத படிப்பெல்லாம் படித்தோம், வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்புகளும் படித்தோம். இதிலே நாங்கள் விரயமாக்கிய காலம் அவ்வளவு, பணம் பொருட்செலவு அவ்வளவு. சொல்லுவார்கள் சில பேர் படிப்பு எப்பவும் உதவியாக இருக்கும் என்று, எல்லா படிப்பும் வாழ்க்கைக்கு உதவாது. பிறகு 18-19 வயதிலானே தெரிகின்றது நாங்கள் மருத்துவ கல்லூரியில படிக்க போகின்றோம் என்று, அப்போதான் மருத்துவம் படிக்க துவங்குகின்றோம் இல்லையா. அப்ப இது வந்து முதலே தெரிஞ்சிருந்தால் இவ்வளவு கால நேரம் மிச்சம் இருந்திருக்கும், அது ஒன்று, அது அது ஒரு வழிமுறை. இரண்டாவது வந்து இந்த வழிமுறை இருக்கின்ற பொழுது ஒருவர் பிறகு வேலை இல்லா திண்டாட்டம் என்ற பிரச்சனை இல்லை, அவருக்கு அவருடைய தொழில் முறைப்படி ஒரு பொகப்பு இருக்கின்றது, அது கொண்டு இருக்கின்றது. மற்றது அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இருக்கின்றது, சமூக தனிமனித பாதுகாப்பு, குடும்ப ரீதியான பாதுகாப்பு இருக்கின்றது. நோ ஸ்ட்ரெஸ், ஒரு மினிமம் கரண்டீட் ப்ரொஃபஷன் அண்ட் ஏர்னிங் லைவ்லிஹுட் இஸ் தேர், தி மினிமம் ப்ரொடெக்ஷன் இஸ் தேர். அது எடுக்கேஷனுக்கு, அவருடைய தொழில் முறைக்கு, வாழ்க்கை முறைக்கு, ரிசோர்சஸுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக சில கல்வி, சில கலை, சில நுணுக்கங்கள், the niceties of certain aspects of the education, certain arts, certain handcrafts and other things வந்து ஒரு ஜெனரேஷனல் டாஸ்க். இது சும்மா நாங்கள் போய் பல்கலைக்கழகத்திலே 5 வருடம் படித்து போட்டு வந்தேன், இவ்வளவு காலம் மருத்துவம் படிக்கின்றோம், 5 வருடத்திலிருந்து 7 வருடம் படிக்கின்றோம், சரி ஸ்பெஷலைஸ் பண்றேன்னா இன்னொரு 4-5 வருடம் போகின்றது. அதுக்கு பிறகு யாராவது அக்கறை உள்ளவர்கள் அந்தந்த நாட்டு நிலைமைகள் இருந்தால் கண்டினியூயிங் மெடிக்கல் எடுக்கேஷன், இப்ப எல்லாம் கண்டினியூயிங் எடுக்கேஷன் முக்கியமானது இருக்கின்றது இல்லையா, அதை பொது செய்கின்றோம். கண்டினியூயிங் மெடிக்கேஷன் போகத்திலே கூட இத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுகின்றார்கள். இனி வயதாகி கொண்டு போக போக 60-70 வருகின்ற பொழுது எவ்வளவு புதிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும், உள்வாங்கியதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஜெனரேஷனல் டாஸ்காக எடுத்து அந்த கல்வி முறையை, வாழ்க்கை முறையை, தொழில் முறையை போதிக்கின்ற தன்மை வர்ணாசிரம தர்மத்திலே இருக்கின்றது. இதனால் தான் இந்த கலையிலையும் சில நுண்ணங்களையும் எங்களுடைய உச்சத்தை அடைந்திருக்கின்றோம். எங்களுடைய கலை பொக்கிஷங்களை பார்த்தால் தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து, ஆவுடையார் கோயிலில் இருந்து, எங்களுடைய சித்த சித்திரங்களில் இருந்து அந்த உச்ச நிலைக்கு வந்திருக்கின்றது. இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற ஓவியங்கள் போய் பார்த்தால் தெரியும், அந்த பெட்டாமரை குளத்தை சுற்றி இருக்கிற ஓவியங்கள், பச்சிலை வண்ண ஓவியங்கள், அந்த ஓவியங்களை திருப்பி ரீஃபர்பிஷ், திருப்பி ரிஸ்டோர் பண்ணி காலத்து காலம் செய்து கொண்டு வருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. தமிழ்நாடு முழுவதுமே ஆட்கள் இல்லை. அப்ப இவர்கள் இப்போ கேரளாவிலே அவர்கள் 2-3 பேர் இருக்கிறார்களா, அந்த ஆட்களை அணுகி இருக்கிறார்கள். இதற்கு ஏனென்று சொன்னால்
சந்ததி வழிவந்தவர்களுடைய இது அங்க கைவிடப்பட்டு விட்டது,
இந்த தர்மம் குலைந்து விட்டது. இப்படி பல விதைகள் நாங்கள் அழிந்திருக்கின்றோம். எத்தனையோ வைத்தியம், எத்தனையோ கலைகள், எத்தனையோ நுணுக்கங்கள் எல்லாம்
போய்விட்டோம்.
அடுத்தது இந்த ஜெனரேஷனல் டாஸ்க் என்று சொல்றது, அதாவது அவருடைய ஃபுல் டைம் டாஸ்க் மட்டுமல்ல, சில வீடுகளிலே தொடர்ந்து நான்கு ஐந்து தலைமுறைகளை கூடாக செய்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் அந்த இவல்யூஷன், அந்த நைசிட்டிஸ் வந்து வருகின்றது. அப்ப இது எல்லாம் இந்த வர்ணாச்சரிய தர்மத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். அங்க வந்து ஒருவரும் ஒருவருக்கும் தொழில் இல்லை என்ற தொன்மை இல்லை, ஒருவருக்கும் பசி இல்லை. பாரதியார் சொன்னார், தனியொருவனுக்கு உணவின்மை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இந்த தர்மத்திலே எல்லாருக்கும் அந்த மினிமம் கரண்டீட் தன்மை இருக்கின்றது, அந்த தன்மையோடு இருக்கின்றது. சிலர் கேட்டார்கள், புது புது தொழில் எல்லாம் வருகின்றது, அப்ப இவர்கள் எங்கே அடக்குவது? அதுக்கு எல்லாவற்றுக்கும் கூட ப்ரொவிஷன் இருக்கு, எங்கே இருந்து அது கிடைக்கின்றது என்று. அடுத்ததுக்கு பிறகு ஒரு அடக்குமுறை, அதாவது வைத்தியருடைய மகன் தான் வைத்தியராக வரணுமோ?
அப்படி ஒன்று இது கிடையாது.
அரசருடைய மகன் தான் அரசனாக வர வேணுமோ என்றெல்லாம் கேட்டார். இதெல்லாம் மினிமம் கரண்டீட், உங்களுக்கு மினிமம் இது இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய இன்க்ளைனேஷன், பர்சனல் இன்க்ளைனேஷன் வேறு விதமாக இருந்தால் அங்கே கிராஸ் ஓவர் நடக்கின்றது. அதில் இந்த விதமான தடைகள் தன்மைகள் இல்லை. உதாரணங்கள் நிறையவே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி அளித்தவர் துரோணர், துரோணாச்சாரியார். அவர் அந்தனர், ஆனா ஆயுத பயிற்சி அளிக்கிற ஆசிரியராக இருந்திருக்கிறார், மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர். அட் தி சேம் டைம் மகாபாரத யுத்தத்திலே ஹி வாஸ் கமாண்டிங், மிலிட்டரி கமாண்டர் இருந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரியாக அவருடைய மைத்துனர் கிருபர், அவரும் அரச சபையிலே இருந்து ஆலோசகராக இருந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரியாக விஸ்வாமித்திரர், அரசராக இருந்தவர், அரசரை துறந்து ரிஷியாக வந்திருக்கிறார் இல்லையா. அப்ப இங்கே கிரோசிங் ஓவர்
நடக்கிறது.
ஜனக மகாராஜா, அவர் ராஜாவாக இருந்தும் கூட ஒரு ரிஷியாக வாழ்க்கை நடத்தி இருக்கிறார் இல்லையா, அது நடந்திருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த சான் எங்களுக்கு உபனிஷதங்கள் இருக்கின்றன, எங்களுடைய முக்கிய நூல்களிலே வேதங்கள் நான்கு, இந்த வேதத்தின் ஆக்சிலரி டெக்ஸ்ட் பகுதி நூல்களாக ஆறு இருக்கின்றன, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 200 என்ற மாதிரி, உபநிடதங்கள் 108. இன்றைக்கு இந்த 108 உபநிடதங்களுக்குரிய பதிப்புகள் ராமகிருஷ்ண மிதனிலே அடிமையான தமிழ் மொழிபெயர்ப்புடன் கிடைக்கின்றது. அப்ப இந்தியாவுக்கு செல்பவர்கள் இந்த மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்திலே போய் அந்த அவர்களுடைய நூலகத்திலே இந்த நிலைகளை வெளி மலிவான விலைக்கு நீங்கள் வண்டிக் கொள்ளலாம். ஒவ்வொரு புத்தகம் 40 ரூபாய் எங்களுக்கு காசுக்கு ஒன்று. வருகின்றார். அவருக்கு என்ன பெயர்னு கேட்டார். அவருக்கு வந்து அவர் இப்படித்தான் பையனாக இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஆச்சாரியர் குருவை, கௌதமர் என்கிற குருவை அணுகின்ற, அவரிடம் போய் கேட்கின்ற, நீ யார், உன்னுடைய கோத்திரம் என்ன, நீ யாருடைய மகன் என்று கேட்கின்றார். இவருக்கு தந்தை பெயர் தெரியாது. அவர் திருப்பி வந்து நான் தாயிடம் கேட்டுக்கொண்டு வருகின்றேன் என்று வருகின்றார். தாயனுடைய பெயர் ஜபாலை, இவருடைய பெயர் சத்தியகாமன். அப்ப தாயிடம் வந்து தாயை கேட்கின்ற, மகனே நான் உன்னை பல இடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பெற்றேன், அப்ப யார் உன்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். போய் அதையே அந்த ஆசிரியரிடம் சொல்லுகின்றார். இப்ப தாய் சொல்லி அனுப்புகின்றார், உன்னுடைய பெயர் சத்தியகாமன், என்னுடைய பெயர் ஜபாலை, இப்ப சத்தியகாம ஜபாலன் என்று போய் சொல்லு. அப்ப இவர் போய் சொல்லுகிறார், இப்ப எல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, என்னுடைய தகப்பனையாருடைய பேர் போட்டு, சர்நேம் போட்டு, ஃபர்ஸ்ட் நேம் போடுற வளமே இருக்கின்ற இல்லையா, அது மாதிரி. இப்ப இவர் போய் அதை சொல்லுகின்றார், அதான் இவருக்கு பெயர் சத்தியகாம ஜபாலன். அவருக்கு பூநூல் போட்டு உபநிஷதம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு ரிஷியாக இருக்கின்றார், சத்தியகாம ஜபாலன் என்று. இது சாந்தோக்கிய உபனிஷத்திலே இருக்கின்றது. அதே மாதிரியாக ராவணன், பல பேர் யோசிப்பார்கள், ராமாயணத்தில் இருக்கிற ராவணன் இன்றைக்கெல்லாம் பல பேர் புத்தகம் எழுதி லட்ச பண்ணி எல்லாம் சொல்லி, இவன் திராவிடன், இவன் தமிழன், ஆரியரான ராவணன் வந்து இவரை கொன்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த ராவணன் யார்? பிராமணன், புலஸ்திய முனிவருடைய பேரன். எங்கே இது வருகின்றது? இந்த ராவணன் சீதையை கொண்டு வந்து விட்டான் இல்லையா, அந்த விபீஷணன் வந்து அட்வைஸ் பண்ணுவார், கும்பகர்ணனும் கூட அட்வைஸ் பண்ணுவான், சொல்லுவார்கள் இப்படி வருது தகாது என்று சொல்லுவார், நீ புலஸ்தியனுடைய பேரன், புலஸ்திய கோத்திரத்தில் வந்தவன், இப்படி செய்யாது என்று சொல்லி அவருடைய தம்பிமாரே அட்வைஸ் பண்ணுகிறார்கள். ஒரு புலஸ்தியனுடைய பேரன், அவர் ஒரு ரிஷி, அவர் ராவணன் பிராமணன், அவன் அரசாளவில்லையா, அதுவும் அசுரத்தன்மையாக ஆளவில்லையா. இனி எங்களுடைய காலத்திலே பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பெரிய புராணத்திலே பார்த்தால் பரஞ்சோதி என்று சிறுத்தொண்டர், சிறுத்தொண்டர் என்பவர் தன்னுடைய பிள்ளையே அறுத்து கரைசி வைத்து கொடுத்ததாக 63 நாயன்மார் வரலாற்று இருக்கின்றது. இவர் வந்து ஒரு பிராமணர், அவருடைய மைந்தனுடைய பெயர் சீராளர். இந்த மந்தனருக்கு சடங்குகள் செய்கின்ற பொழுது அதை பற்றி விவரம் வருகின்றது. அங்கே இவர் மிலிட்டரி கமாண்டராக இருந்தார். சாளுக்கிய யுத்தத்திலேயே வாதாபி நகரை வென்று வந்தார். அங்கிருக்கிற கணபதியை வழிபாட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கணபதீச்சரம் என்ற கோயிலை கட்டினார். இன்னைக்கு அந்த கோயில் இருக்கின்றது. அந்த வழிபாட்டை செய்தவர். அப்ப இவர் பிராமணராக இருந்து மிலிட்டரி கமாண்டராக இருந்திருக்கிறார் இல்லையா? மாணிக்க வாசு சுவாமிகள் ஜார் அமாத்திய பிராமண குலம் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் பாண்டிய மன்னனுக்கு. அதே மாதிரியாக வியாசர், வியாசர் யாருடைய மகன்? ஒரு மீனவப்பனுடைய மகன். மச்சகந்தி, மச்சம் என்றால் மீன், கந்தம் என்றால் மனம். மீன் மணக்கின்ற உடம் மீனவப்பனுடைய செம்படவப்பனுடைய மகன் தான் வியாச முனிவர், பராசரருடைய முனிவர். அப்படி வந்திருக்கின்றார். வால்மீகி முனிவர் யார்? வேடராக இருந்தவர். வழிப்பறை கொலைத்தொழல் செய்யும் வேடராக இருந்த முனிவராக வந்தவர் இல்லையா? வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதியவர் இருக்கின்றார். நாரத முனிவர், நாரதருக்கு மீனியர், நாருடைய தாய் பல இடங்களிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாரதர் பிறந்தார். நாரதருக்கும் கூத்திரம் தெரியாது, ரிஷியாக இருக்கவில்லையா? இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த புராண காலத்திலே இருந்தே, உபனிஷத காலத்திலே இருந்தே, மகாபாரத இதிகாச காலத்தில் இருந்து எங்களுடைய நாயன்மார்கள் காலம் வரையும் இன்ற வரைக்கும் இருக்கின்றது. அப்ப இது வந்து இஸ் எ கைட் லைன் பட் நாட் ரெஸ்ட்ரிக்டிங்.
சரி,
கருதானே, அதான் அந்தடைய வர்ணாச்சரம வர்ணத்தினுடையவிளக்கம். இது உலக தர்மம்.
இப்ப நாயன்மார்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கூட தங்களுடைய அடியார்களாகவும் தங்களோட பாட்டல் அந்த இதுகள் செய்கிறவர்களாகவும் இவர்களுக்கு பல்வேறு வகையிலே உதவிகள் செய்வர்களாலும் பல்வேறு வகையான வஸ்திராசிரத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் தங்களோடு.
நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டார். சம்பந்தருடைய வரலாற்றிலே பார்த்தால் சம்பந்தர் வந்து என்ன செய்கின்றார், பலரையும் அழைத்துக் கொண்டு பல இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை செய்கின்றார். அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் தலை யாத்திரை செய்கின்றார். அப்ப தலை யாத்திரை செய்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த சம்பந்தர் வந்து என்ன செய்கின்றார், அவருடைய போகின்ற பொழுது அவருடன் யார் யார் பயணம் செய்கின்றார்கள்? சம்பந்தருடைய பகுதியிலே ஆரம்பத்திலே பார்த்தா தகப்பனர் தோழிலே தூக்கி கொண்டு
போவார்.
அடுத்ததாக பார்த்தால் பிறகு சிவனே அவருக்கு முத்து சிவிகை, முத்து பல்லக்கு, முத்து கூட கொடுக்கிறார். அப்ப அவருக்கு ஆக்கள் தூக்கி கொண்டு போயினார். சுவாமிகளே அவருடைய சிவிகை தூக்கினார். அவருடைய பாடல்களை எழுதுவதற்கு அவருடைய தாய் மாமன் சம்பந்த சரணாலயர் என்று அவர் அவருடைய உடன்பயணம் கொண்டிருப்பார். சொல்ல சொல்ல பாட்டுகளை
எழுதுவார்.
ஒரே ஒரு பாட்டு சம்பந்த தன்னுடைய கையால் எழுதினது, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். அது பாண்டி நாட்டிலே போய் அவர் சமணனுடன் வாதி செய்த போட்டு பாடல் தன்னுடைய கையால் எழுதினது. மற்ற பாடல்கள் சம்பந்த சரணாலயர் தன்னுடைய கையால் இவருடைய தாய் மாமன் எழுதினது. அப்ப இவருக்கு டிக்டேட் பண்ண எழுதுறதுக்கு ஒரு ஆள், தூக்குறதுக்கு ஒரு ஆள், கொண்டு போறதுக்கு ஒரு ஆள், குடபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்று மிகவும் போகமாக வாழ்கின்றார்.
யாழ் வாசிக்கிறதுக்கு ஒரு இருந்தவர்,
அவருடைய யாழ் வாசிக்கிறதுக்கு இருந்தவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். பாணர்களுடைய குளத்திலே இருந்து அவர் இருக்கின்றார். பிராமணர்கள் இருக்கின்றார்கள், பல குளத்தில் அக்னிஹோத்திரம் செய்கிற பிராமணர் அல்லவா, இடத்துக்கு சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். அந்த அந்தனர் அந்த பாணருக்கு தன்னுடைய வீட்டிலே அக்னிஹோத்திரம் செய்கிற வீட்டிலே நடு வீட்டிலே இடம் கொடுக்கின்றார். இது வந்து பெரிய பிராணத்திலே இருக்கின்றது. அடுத்த நாள் என்ன நடந்தது, அந்த இடத்துல அந்த அடியவர் எடுத்து தங்கினபடியினாலே அவர் அக்னிஹோத்திரம் செய்கின்ற பொழுது அது அங்கீகரிக்கும் அக்னி வலஞ்சுளித்து எழுந்து பிரகாசமாய் வந்தது. அவருடைய அக்னிஹோத்திரத்தின் போது அடுத்த பாட்டிலே இருக்கிறது, ஆங்கு வேதியில் அராத செந்தி வலஞ்சுளி விட்டு ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர. முன்னையை விட ஒருபடி கூடுதலாக ஒளிர்ந்தது. அடுத்த நாள் அவர் அக்னிஹோத்திரம் செய்கின்ற பொழுது என்று சொல்லி பெரிய புராணத்திலே இருக்கின்றது. இது அவருடைய வரலாறு. சுந்தருடைய வரலாறு, சுந்தரர் யார்? ஆதிசைவ பிராமண குலம். கோயிலிலே திருமேனி தொட்டு வழிபடுகின்ற உரிமை ஆதிசைவ பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது. அந்த ஆதிசைவ பிராமணர் சுந்தரர் எங்கே வளர்கிறார்? நரசிங்க முனிவர் என்ற அரசருடைய மாளிகையிலே ஒரு அரசகுமாரன் போலத்தானே வளர்கின்றார். அங்கே அவருக்கு புறம்பாக ஒரு சமையலாளும் புறம்பாக ஒரு சமையற்கட்டும் இருந்ததா?
இல்லையே.
அவர் கல்யாணம் செய்த யாரை? பறவையார் சங்கிலியார் என்ற இரண்டு பெண்களை அல்லவா? ஒருவர் கணிய குலத்தில் பிறந்தவர், இன்னொருவர் வேளாள குலத்தில் பிறந்தவர். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் சாதியை பிணக்குப்படுத்தி வைத்தது இந்த மனிதருடைய வேலை. அதே தவிர இது பேசிக்க ஒரு பேசிக் கரண்டி அண்ட் ஒரு ஒரு தர்மத்தை டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி அதற்குரிய முறைகளை பகுத்து தந்தது. அவரவர் இன்க்ளினேஷன் படி அதிலே கிராஸ் ஓவர், அதாவது தன்னுடைய தர்மத்தை வகுத்துக் கொள்ளவும் வழிவகுத்து தந்தது. மூச்சடக்கிற அளவுக்கு மூடி வைக்கிற தர்மம் அல்ல, ஒரு ரெகுலேஷனாக வைத்ததுதான் இந்த ஜாதிய தர்மம். இதற்கு அடுத்த நிலை, இப்ப தர்மத்திலே பார்த்தால் இதற்கு அடுத்த நிலை பார்த்தால் இதுதான் அடிப்படை, இது யூனிவர்சல். அதுக்கு அப்புறமாக வருகின்றது வைதீக தர்மம், தி வேதிக் தர்மம். வர்ணாச்சிரம தர்மத்திலே பார்த்தால் ஸ்டூடெண்ட் என்றால் படிக்க வேணும், இல்வாளர் என்றால் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேணும், வானப்பிரசன் என்றால் தன்னுடைய உடம்பை தன்னுடைய நலன்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், சன்னியாசி என்றால் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்டாரிட்டிஸ் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும்,
பொறுப்பு.
அரசர் என்றால் தன்னுடைய நாட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும், வரி எப்படி விதிக்கிறது, சட்டம் எப்படி ஏற்றது, வாணிகன் எப்படி வியாபாரம் செய்யறது. இந்த மற்றவர்களுக்கு பிரியோசனமாக வாழப்பண்ண சொல்றதுதான் வைதிக தர்மம், புட்டிங் அதர்ஸ் இன்டு ஃப்ரண்ட், அது வைதிக தர்மம். அது சொல்லும் சத்திரியர் என்றால் உங்களுடைய டியூட்டி வந்து நாட்டை பாதுகாத்து யுத்தத்தை செய்து நாட்டை பாதுகாத்து சட்டங்களை நிலவரப்படுத்துவதும் அல்ல, சேவைகளையும் செய்ய வேண்டும். நீ ஆதுலர் சாலை, நோயாளர்களுடைய வைத்திய சாலைகள் இருக்க வேண்டும், பொழில்கள் பூங்காக்கள் அமைக்க வேண்டும், நீர்ப்பாசனம் இருக்க வேண்டும், கழிவு நீர் வழங்குகின்ற இருக்க வேண்டும், மற்றது வைத்திய சாலைகள், இந்த விதிகள் எல்லாம் செய்ய வேண்டிய தன்மை அரசனுக்கு உண்டு. அப்ப சர்வீஸ், அதை சொல்றதான் வைதிக தர்மம், இது செய்தால் இன்னென்ன இதுகள் கிடைக்கும். அதே மாதிரியாக பிராமணருக்கு இது நூலினை படிப்பது மட்டுமல்ல, இவர் மற்றவர்களுக்கும் அதை பரப்ப வேண்டும், தகுந்தவர்களை நீயே சில போல தேடி பிடித்து கொடுக்க வேண்டும். அந்த தன்மைகளை அந்த தர்மத்தை கொடுத்தது, மற்றது ஆலய வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்ய ஊக்குவிப்பது போன்ற தர்மங்களை கொடுத்தது இந்த வர்ணாச்சிரம வர்ண தர்மத்தில் இருக்கிற அடுத்த தர்மம், இன்டலெக்சுவல் கிளாஸ். அடுத்தது வைசியர் அல்லது பிசினஸ் அண்ட் ட்ரேட் ப்ரொடக்ஷன்ல மற்றவர்களுக்கு உபயோகரமான தொழில்களை தொழில் வாய்ப்புகளை கொடுத்து செய்கின்ற தன்மையை கொடுத்தது, அவர்களுடைய வெல்ஃபேர் ஒன்று இருக்கின்றது இல்லையா, அதை சொல்லுகிற தன்மையை கொடுக்கிறது. அதே மாதிரியாக மற்றவர்களை முன்னிறுத்தி தொழிலாளிகள் செய்கின்ற தன்மையை கொடுக்கின்றது. குடும்பத்திலே வந்தால் இது நல்லாக விளங்கும். ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை படித்துக் கொண்டு நல்லாக இருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டிலே ப்ரொவைட் பண்ணுகிறார்கள், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார். அவனுக்கு வர்ணாச்சிரம தர்மத்திலே அதுதான் கடமை, வைதிக தர்மத்திலே அது இல்லை. அதை விட கூடுதலாக சொல்றது, உன்னுடைய மாதாவை பணிந்து வழிபட வேண்டும், சேவை செய்ய வேண்டும், பிதாவை பணிந்து வழிபட வேண்டும், சேவை செய்ய வேண்டும், உன்னுடைய குருவுக்கு நீ என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறாய், சேவை செய்ய வேண்டும், குருவுக்கு தட்சிணை இருக்கின்றது, அந்த தட்சிணை என்பது பணம் கொடுப்பதல்ல, நீ என்றும் கடமைப்பட்டிருக்கின்றாய். இப்ப மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவது இருக்கின்றது, அது வர்ணாச்சிரம தர்மத்தில இல்லை, வைதிக தர்மத்தில தான் வருகின்றது. இல்லறத்தான் தன்னுடைய குடும்பத்தை பாக்குறான், இன்னைக்கு எல்லாரும் தான் செய்கின்றோம், எங்கட பாட்டில எங்களுடைய வீட்டுல எங்களுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். நீ உன்னை மட்டும் பார்த்தா பத்தாது, உனக்கு அஞ்சு விதமான கடமைகள் பஞ்ச ஜக்ஞங்கள் இருக்கின்றன. திருக்குறள் சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஒம்பல் தலை. தென்புலத்தார் பிதற்கடன் இருக்கின்றது ஐயா உனக்கு, தெய்வம் தெய்வத்தை வழிபடுகின்ற கடமை இருக்கின்றது, விருந்து விருந்தினர்களை ஓம்புகின்ற தன்மை இருக்கின்றது, ஒக்கல் உன்னுடைய சுற்றத்தவர்களை தாங்குகின்ற தன்மை இருக்கின்றது, செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல், இது தமிழர் பண்பாடு, செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல், சுற்றவர்களை போன அதோடு உன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் தான் என்று அங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, துறந்தார்க்கும் துறவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, அதாவது துறவிகளாக போனவர்களுக்கு கூட அல்லது துறவிகளாக போனவர்களை பாதுகாப்பதும் இல்லத்தாடு கடமை, துறவாதவர்கள் இல்லறத்து மற்ற இல்லறத்தில் இருக்கிற மற்றவர்களை துறவிகள் அல்லாத மற்றவர்களை பார்ப்பதும் இல்லறத்தாருடைய கடமை, இறந்தவர்கள் பிதிர்கடனை பார்ப்பதும் இல்லறத்தாருடைய கடமை. உங்களுக்கு மூன்று கடன் இருக்கின்றது, ஒன்று முனிவர் கடன், முனிவர் கடன் ரிஷிகளுக்குரிய கடன், நாங்கள் பிறக்கும் பொழுதே மூன்று கடனோடு பிறக்கின்றோம். இந்த முனிவர் கடன் எப்படி தீரும் என்றால், இப்படிப்பட்ட ஞான நூல்களை கேட்டல் படித்தல் படிப்பித்தலால தீரும், அந்த கடன் எல்லாருக்கும் உண்டு. இரண்டாவது தேவ கடன், தெய்வத்துக்குரிய கடன், அது ஆலய வழிபாடு மற்றது தெய்வங்களுடைய வழிபாடுகளை செய்து வர தீரும், மூன்றாவது பிதர்க்கடன். பிதர்க்கடன் என்பது பிதர்களுக்குரிய கடமைகளை செய்தல், உங்களுடைய புத்திரர்களை நல்ல புத்திரர்களை பெற்று வளர்த்து ஆளாக்குதல், உங்கள் பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக ஆளாக்குகிற தன்மை வந்து இருக்கின்றது. அந்த நன்மை நல்ல புத்திரர்களை பெற்று ஆளாக்குவது கூட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்கின்ற கடன். அப்ப மூன்று வகையான கடன்களுடன் நாங்கள் பிறக்கின்றோம். முனிவர் கடன், இந்த ஞான நூல்களை படித்தல் கேட்டல்னாலே தீரும். தெய்வ கடன், தெய்வ வழிபாட்டினாலே தீரும். பித்ருகடன், நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல பிள்ளைகளாக வளர்த்து எடுத்து உருவாக்குவதிலே தீரும். இந்த மூன்று கடன்கள் இருக்கின்றன. அப்ப இந்த மூன்று விதமான இந்த விதையெல்லாம் சொல்லுவது வைதிக தர்மம். அதே மாதிரியாக ரிட்டையர்ட் லைஃப்ல போய் இருக்கின்ற பொழுதும் உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக சாதுக்களுடைய கூட்டத்தை கூட்டங்களை சார்தலும், அவற்றை ஒழுங்கு பண்ணுவதும், சாதுக்களை நாடி சென்று அல்லது தல்ல தலங்களை நாடி சென்று நல்ல நல்லவர்களுடன் அடியார்களுடன் சேருவதும், அவர்களை வரவழைத்து மற்றவர்களுக்கு அந்த பயனை அடைய செய்வதும் கூட அவருடைய தர்மமாக இருக்கின்றது. சன்னியாசி கூட தன்னுடைய ஆத்மீக நலன் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பெற வேண்டும் என்று தன்மை. அதாவது வந்து சன்னியாசி தன்பாட்டிலேயே சன்னியாசம் எடுத்து தன்னுடைய தியானத்திலேயே ஆழ்ந்து விடலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அதை பரப்ப வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். திருமூலர் சொல்லுகின்றார், யான் பெற்ற இன்பம் பொறுகையும் வையகம் என்ற தன்மை இருக்கின்றது. இவ்வாறு தன்னை மையமாக கொண்ட தர்மத்தை வைத்திருப்பது வர்ணாசிரம தர்மம். பிறரை முன்னுக்கு வைத்து மற்றவர்களுக்கும் இதை பரப்பி செய்கின்றது வைதிக தர்மம். இதுதான் வேத தர்மம் அது இருக்கின்றது.
உண்மையிலேயே டாக்டர், நீங்கள் மிகவும் விளக்கமாக இந்த வர்ணாசிர தர்மத்தை பற்றி கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை மிகவும் தெளிவாக கேட்டிருப்பீர்கள் என்றாலும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அவர்கள் தங்களுடைய வினாக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும்.